श्रीशैलसदय पात्रौक्तियागुणार्णवींद्रव्रवण रम्यजमातरं मुनिं बर्हापीडं नटवरवपुः कर्णयो कर्णिकारो बिभ्रद्वासः कनककपिशं वैजयन्तीं च मालाम् रन्ध्रान् वेणोरधरसुदयः पूरयन् गोपबृन्दैः बृन्दारण्यं स्वपदरमणं प्राविशद्गीतकीर्तिः
ஒரு நாலு வாரமாக அருளி செய்த அனுபவம், அதாவது ஆழ்வார்களுடைய திவ்ய ஸ்ரீசூக்திகளினுடைய அர்த்தங்களை அனுபவிச்சுட்டு வரோம். முதல்ல இது வரைக்கும் எந்த கிரமத்தில் அனுபவிக்கிறோம்னா, எந்த கிரமத்தில் ஆழ்வார்கள் அவதரித்தாரோ, எந்த கிரமத்தில் அந்த பிரபந்தங்கள் அவதரித்ததோ, அதே கிரமத்தில் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். ஆழ்வார்கள் வந்து, ஆழ்வார்கள் எப்படி தெரியும், நாதமுனிகள்னால அவர் குழந்தையில் அந்த ஆறாவதுங்கிற பாசுரத்தை கேட்டு தபஸ் பண்ணதும் ஆழ்வார் திருநெல்வேலிக்கு போய் யோக திசையில் நம்மாழ்வாரை சாட்சாத்கரித்து 1000 பாசுரங்கள் வேண்டாம், 4000 பாசுரங்கள் பெற்றதையும், அந்த நம்மாழ்வாரால் அவர் 4000 பாசுரங்களும் கிடைச்சது, இதர ஏனைய ஆழ்வார்களுடைய சரித்திரங்களும் வாங்கி ஒரு ஒரு ஆழ்வார்களையும் திவ்யதேசங்களில் போய் மங்களாசனம் பண்ணிக்கொண்டு அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிற நாதமுனிகள் வைபவத்தையும், அதுலேருந்து ஆரம்பித்து ஆழ்வார்களுடைய சரித்திரம், முதலாழ்வார்கள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், முதலாழ்வர்களுடைய சரித்திரம் பார்த்தோம். முதலாழ்வர்கள் எப்படி திருக்கோவலூரில் ஒன்று சேர்றா, இந்த திருக்கோவலூர் எம்பெருமான் ஆயன் உலகளந்த எம்பெருமான், அவன் மூணு பேரையும் எப்படி ஆட்கொள்கிறா, எம்பெருமான் ஆட்கொண்ட பிறகு அவர்கள் பாசுரம் எப்படி அவதரித்தது, முதல் மூணு பாசுரம் வையந்தகளியா அன்பேதகளியா திருக்கண்டேன், இந்த மூணு பாசுரம் இது வரைக்கும் சொல்லியிருக்கோம் இந்த நான்கு வாரங்களில். இப்படியே ஒரு ஒரு ஆழ்வார்களுடைய பிரபந்தமாக அனுபவிச்சுட்டே போகிறோம். இப்போ முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வாரோட பாசுரத்தில் முதல் பாசுரம் வையந்தகளியா, மூணு ஆழ்வார்களும் சேர்ந்தே இது பிறந்தது இல்லையா, மூணு முதல் திருவந்தாதி, ரெண்டாம் திருவந்தாதி, மூணாம் திருவந்தாதின்னு பேர் இருக்கு. மூன்று ஆழ்வார்களும் சேர்ந்தே தான் முதல்ல பாட ஆரம்பித்தார். அவர் வையம்னு ஆரம்பித்தார், அவர் அன்பேன்னு ஆரம்பித்தார், அவர் திருக்கண்டேன்னு ஆரம்பித்தார். அதனால் அந்த மூணையும் சேர்ந்து சொல்லணுங்கிற கிரமத்தில் மூணையும் ஒன்றா சொல்லியாச்சு. இப்போ அடுத்து அந்தந்த ஆழ்வார்களுடைய பாசனம், முதல்ல பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி அனுபவிச்சுட்டு, அடுத்து பூதத்தாழ்வார் பெய்யாழ்வாருடைய இரண்டாம் மூன்றாம் திருவந்தாதிகளை அப்படியே சொல்லிகிட்டே போவோம். என்று கடல் கடைந்தது எவ்வுலகம் நீரேற்றது, ஒன்றும் அதனை உணரேன் நான் அன்றதடை துடைத்து கண்படுத்த வாழி இது நீ படைத்திடந்துண்டு மிழ்ந்த பார். இது ரெண்டாம் பாசுரம் முதல் திருவந்தாதியில். என்று கடல் கடைந்தது எவ்வுலகம் நீரேற்றது, ஒன்றும் அதனை உணரேன் நான் அன்றது அடைத்துடைத்து கண்படுத்த வாழி இது நீ படைத்திடந்து உண்டு உமிழ்ந்த பார் அப்படின்ட்டுருக்கு அந்த பாசுரம். அதாவது வையன் தகலியா உலகமே அகலாகவும் வார்கடலை நெய்யாக வெய்ய கதிர்வன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்க சூட்டினேன்னு சொல்லுமாலே, அழகான ரூபகம், உலகமே ஒரு அகல் விளக்கு, அதில் இருக்கக்கூடிய இந்த சமுத்திரமே அதில் இருக்கிற நெய், பூமிக்கு மேலே எரிகிற சூரியன் தூரக்கேந்து பார்த்தா அப்படித்தானே தெரியும். பூமிக்கு மேலே இதில் சூரியன் வந்து இதில் விளக்கு. இந்த விளக்கில் விபுவான, அதாவது உலகளந்த பெருமானான எம்பெருமானுடைய திருவடியின் கீழே ஒரு ஜோதி ஏற்றின அவ்வளோ இருக்குது. இதனால் நான் நம்மளுக்கு நடுவில் வந்து நம்மளை நெருக்கிற இந்த வியக்தி யார், அந்த வியக்தி விசேஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஏற்றப்பட்ட விளக்கு இது அப்படின்னு முதல்ல சொல்கிறார். இந்த பாசுரத்தில் அலாதியான சூக்ஷமங்களை அனுபவித்தோம். வையம்னு ஆரம்பிக்கிறது, வையம்னா உலகம் இல்லையா, உலகளந்த உலகளாவிய ஒரு ஒரு சமதர்மம் இருக்குது திவ்ய பிரபந்தத்தில். அதனால் வையத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது உபயோகப்படும். என்ன வேதம், தமிழ் வேதம்னு சொல்லப்படுறது, வேதங்கிறது ஒரு சமூகத்தாருக்கு மாத்திரம் வேதம், திவ்ய பிரபந்தம் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் கருணை உள்ளது, அது எல்லா சமூகத்துக்கும் உள்ளது. அப்போ வையத்தளவிய ஒரு திருஷ்டி அதில் இருக்கிறதுனால வையம்னு ஆரம்பித்தாரோ அப்படின்னு ஒரு சுவாரஸ்யம். அடுத்து என்னன்னு சொன்னோன்னா, வையம் அப்படிங்கிறது எந்த திவ்ய பிரபந்தமோ எந்த கவிகளோ எந்த கவிதையோ எந்த ஒரு இதிகாசமோ புராணமோ ஆரம்பிக்கும்பொழுது முதல் வாக்கியம் மங்கள வாக்கியமாக ஆரம்பிக்கணும். அப்போ மங்கள சப்தந்தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணங்கள்லாம் சொன்னோம். இதில் என்ன இருக்குதுன்னா எடுத்தோன்னே வையம்னு இருக்குது. வையம்னா என்னென்னா விஸ்வம்னு அர்த்தம். உலகத்தில் எந்த விஷயத்தை சொன்னாலும் அதுக்கு யார் காரணமோ அவனிடத்துலேயே நிருபாதிகமாக அது செல்லும். இப்போ வந்து ஒரு ஃபேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா கூட இந்த ஃபேனோட உற்பத்திக்கு என்ன காரணம், அந்த ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கிறது, அது எங்கேருந்து வந்தது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த பேர் கூட பகவான் இடத்துல தான் செல்லுமா, எல்லாம் பகவானையே குறிக்கிறதுன்னு அர்த்தம். செவரு அப்படின்னு சொன்னால் கூட அது நிருபாதிகமாக எம்பெருமான் இடத்துலேயே செல்லும். என்ன அது எதனால் உண்டானது, மாசூனா சுடர் உடம்பாய் அழுக்கு பதித்த உடம்பாய்ங்கிற திருவாய்மொழியில் உலகம் முழுக்கும் எம்பெருமானோட சரீரமாக இருக்கிறதுனால இப்போ இந்த விரல் என்னோடய சரீரத்தில் இருக்குது. இந்த விரலில் அந்த விரல்னு கூப்பிட்ற இந்த விரலில் ஒரு அழுக்கு இருக்குது அப்படின்னா கஸ்தூரி இங்கே பார் அழுக்கு இருக்குதுன்னு சொன்னால் என்னை முழுக்க தான் சொல்கிறா இல்லையா. அப்போ ஏகதேசம் நான் முழுக்க வந்துடும். அப்போ ஜெகத்துக்கு அப்போ என்னென்னா இது சரீரம் உள்ளுக்குள்ளே இருக்கிற சரீரி நான் கஸ்தூரின்னு கூப்பிட்டு சொல்கிறா இல்லையா. அப்போ என்னென்னா இந்த இந்த விரலாகட்டும் இந்த நகமாகட்டும் என்ன சொல்கிறதுனால வையம் அப்படின்னு சொல்லிட்டா வையத்துக்கு அந்தர்யாமியாக இயக்கிக்கொண்டு எவன் இருக்கிறானோ அவனை குறிக்கிறதுனால விஸ்வம்ங்கிற சப்தம் பகவானை குறிக்கும். அதனால தான் எடுத்த உடனே விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ பூத பவ்ய பகவத் பிரபுன்னு ஆரம்பிக்கிறது. விஸ்வரூபனாக பகவான் இருக்கான், விஸ்வரூபனாக பகவான் இருக்கிறான்னு ஜெகத்தே சரீரமாக வச்சுருக்கான்னு அர்த்தம். இப்போ நமக்கு இது சரீரம், நம்மளுடைய வியாப்தி இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம அது வரைக்கும் வி ஆர் ஸ்ப்ரெட், இங்கே இது வரைக்கும் நம்ம இருக்கோம். இங்கே தொட்டால் எனக்கு தெரிய போகிறதில்ல, அங்கே யாராவது தொட்டானே எனக்கு தெரிய போகிறதில்ல, ஆனால் என்னோடய உடம்புக்குள்ளே யாராவது தொட்டால் எனக்கு தெரிய போகிறது. ஏன்னா நான் அது அந்த அளவு நான் வியாபிச்சிருக்கேன். ஆனால் பகவான் ஜெகத்தளவு வியாபிச்சிருக்கான். அதனால விஸ்வம் உலகத்தில் எங்கே என்ன நடந்தாலும் பகவானுக்கு தெரிய வேண்டிய அவசியம் என்னென்னா எல்லா இடத்துலையும் அவனுடைய நாலெட்ஜ் இருக்குது, ஞான ரூபமாக எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறான். அப்போ என்னென்னா அது சரீரம் ஆகிடுறது அவனுக்கு. எப்படி என்ன எனக்குள்ளே நடக்கிற விஷயம் எப்படி எனக்கு தெரிகிறதோ, ஏன்னா என்னோடய சரீரமாக இருக்கிறதுனால. அப்போ ஜெகத்தே அவனுக்கு சரீரமாக இருக்கிறதுனால அவன் சரீரி ஆகிடுறான், ஜெகத்துக்கு ஆத்மாவாக ஆகிடுறான். அப்போ விஸ்வம்ங்கிற சப்தம் பகவானை குறிக்கிறது. அதனால் அதனால் விஸ்வம்ங்கிற வையம்னு ஆரம்பிக்கிறார். அதனால் இன்னொன்று என்னென்னா அதில் ஒரு ரகசியம் சொன்னோம், தூரக்கு ஒரு விஷயம் இருக்குது, அங்கே ஒரு புகை இருக்குது, புகை வந்தால் ஒன்று அங்கே நெருப்பு இருக்கணும் இல்லைனா பனி இருக்கணும், அதனால் புகை வருது. இது அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறது, அனுமான பிரமாணம்னு ரொம்ப பிரசித்தம் அது வேதாந்தத்தில். அப்போ இந்த உலகத்தில் சூரியன் உதயமாகறதும் அஸ்தமனம் ஆகிறதும் சந்திர உதயமாகறதும் சந்திர அஸ்தமனம் ஆகிறதும் உலகத்தினுடைய காலங்கள், அது வந்து சம்மரோ வின்டரோ என்னென்ன வருதோ வசந்த காலம், எல்லா ருத்துக்களும் அப்படியே பரிவர்த்தனம் ஆகிட்டே வர்றது. ஒரு நியத்தியில் இயங்கிறத பார்த்தாலோ எல்லாத்துக்கும் காரணமான ஒரு வஸ்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு இதுக்கெல்லாம் ஜெகத் காரணனான ஒருத்தன் உண்டா, ஒருத்தன் உண்டா, ஒருத்தன் உண்டா அப்படிங்கிற ஜிக்னாசு ஒருத்தன் இருப்பானையானால் அவன் எதை கொண்டு உலகத்தை தெரிஞ்சுக்கலாம், இந்த உலகத்தை கொண்டே தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தர்மம் இதில் சொல்லப்படுறது. என்ன யா செய்ய சுடராழியான அடிக்கே சூட்டினேன்னு சொல்மாலை இடராழி நீங்கள் என்னென்னு சொல்கிறார். சூல் எப்படி சொல்மாலை எப்படி சூட்டுறாருன்னா எதை வச்சு அவனை தெரிஞ்சுக்க முற்படுறார், வையும் தகலியாக வார்கடலே நெய்யாக வையக்கத்திருவன் விளக்காகன்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா இந்த உலகத்தை வச்சே தான் உலக இந்த உலகத்துக்கு காரணமான வஸ்து யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அங்கே ஒரு குரல் கேட்கறது, குரல் கேட்கறது, குரல் கேட்டால் யாரோ ஒருத்தர் பாடின்ட்டுருக்கான்னு தெரியுது. இப்போ குரல் கேட்கவே நீ அங்கே போய் யார் பாடுறா அப்படின்னு நீ கண்டுபிடிக்கலாம். அது மூல காரணத்தை வச்சு காரியத்தை கண்டுபிடிக்கிறான் இல்லையா, அந்த குரல் கேட்கறதுங்கிறது அதுதான் அது காரியம். அது காரியத்தை வச்சு காரணத்தை கண்டுபிடிக்கிறோம், க்ஷமிக்கணும், காரியத்தை வச்சு காரணத்தை கண்டுபிடிக்கிறோம் இல்லையோ. அப்போ என்ன காரியம் இந்த உலகம், இது இந்த மாதிரி வியாபிச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமே அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, அங்கே பாடுறது ஒரு முதல்ல ஒரு குரல் கேட்டது, அதனால் அந்த குரல் கேட்ட திசையே நோக்கி போன அங்கே ஒருத்தர் பாடிட்டு இருந்தார். அப்போ நீ இந்த காரியத்தை வச்சு இதுக்கு காரணமான வஸ்துவை கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. அதுபோல் இந்த உலகத்தை வச்சே தான், உலகம்தான் காரியம், இது எங்கேருந்து உண்டாச்சுங்கிறத நீ எதை வச்சு கண்டுபிடிக்கணும், இந்த காரிய வஸ்துவை வச்சே தான் காரணத்தை கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற தர்மம் அதில் காட்டப்படுறது இல்லையா. சூக்ஷமமாக வையமே தகழி வார்கடலே நீனா, அதான் உனக்கு இருக்கிற சோர்ஸ் அதுதான், அதை வச்சு தான் நீ வந்து இதுக்கெல்லாம் சோர்ஸ் யாருக்கும் கண்டுபிடிக்கணும், உனக்கு கையில் கிடச்சிருக்கிற ரிசோர்ஸை வச்சு தான் நீ சோர்ஸ் கண்டுபிடிச்சாகணும் இல்லையா. அப்போ உலகத்தில் உனக்கு கிடச்சிருக்கிறது வையம், அதனால் வையம் தகழி வார்கடல் நெய் வைய கதிரன் விளக்கு, இந்த அண்ட பிரம்மாண்டங்களை வச்சே இந்த அண்ட கட்டாகங்களை வச்சே இதுக்கு கர்த்தா யாருன்னு கண்டுபிடிச்சு, ரிஷிகள் அப்படி கண்டுபிடிச்சா, ரிஷிகள் அப்படி தான் கண்டுபிடிச்சா, தபஸ்னால் கண்டுபிடிச்சா, அதெல்லாம் வேத வாக்கியமாக நம்மளுக்கு வந்திருக்கு. ரிஷிகள் கண்டுபிடிச்சதெல்லாம் மந்திர திரஷ்டாக்கள்னு சொல்கிறதவாள், மந்திரத்தவா கம்போஸ் பண்ணலை, மந்திர ஸ்வரூபம் மந்திர ஹிருதயத்தில் புலப்பட்டது எம்பெருமான் அனுகிரகத்தினால அதை வெளியிட்டா. இப்படி கண்டுபிடிக்கிறது ரிசர்ச் பண்ணி விஞ்ஞானத்தினால மெய்ஞானதும் விஞ்ஞானமும் கலந்த விஷயம் ரிஷிகள் அனுபவித்தது. அப்படி சொல்கிறார் அவர். இப்போ என்ன சொல்கிறார், அப்படி சொல்கிறாரோன்னு தோன்றது என்னென்னா, பகவான் செய்ய சுடராழியான் அடிக்க சூட்டினேன் சொல்மாலேன்னு எப்படி சொல்கிறார்னா, உலகத்தை வச்சே நீ உலகத்தை தெரிஞ்சுக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு அந்த பாசுரத்தில் உள்ள சூக்ஷ்மம். ஆனால் சாரீரக மீமாம்சையில் என்ன சொல்லப்படுதுன்னா, நீயா கண்ணால் தெரிஞ்சுட்டேன்னா நீ தெரிஞ்சுன்றதுன்னு அர்த்தம் இல்லை, அது பிரம்மம் இல்லை. ஒரு உபகரணத்தை வச்சு நீ அதை கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னாலும் அது நீ தெரிஞ்சுன்றதா அர்த்தம் இல்லை. நீ எப்படி தெரிஞ்சுக்கணும், சாஸ்திர யோனித்துவ ஆதிகரணம்னு ஒன்று சாரீரக மீமாம்சையில், சாஸ்திரங்கிற கண்ணை கொண்டு தான் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுதான் பரம பிரமாணம், பரம வைதிகம், பரம உத்தமம். ஏன்னா இன்றைக்கி நீ வந்து உன் புத்தியினால் அனுமானித்து உனக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுற, உன்னை காட்டும் புத்திசாலி ஒருத்தன் வரான்னு வச்சுப்போம், உன் புத்தி அவன் புத்தியால் அடிச்சிடுறோம், அப்போ நீ சொன்னது தப்பாக போடுறது. அப்போ உன்னுடைய புத்திசாலித்தனமும் அவனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் உள்ள ஒரு சண்டை தான் நடக்கிறதே ஒழிய, உண்மையை அவன் தெரிஞ்சினான் யாருக்கும் தெரியாது. உண்மையை தெரிஞ்ச ரிஷிகளை நம்பி சாஸ்திரத்தை நம்புகிறோம், சாஸ்திரத்தை நம்பி சாஸ்திர யோனித்துவ சாஸ்திரங்கிற கண்ணு கொண்டு பகவானை புரிஞ்சுக்கணும். இதுதான் பரம சாத்விகமான முறையாக சொல்லப்படுறது. பின் ஆழ்வார் எப்படி அனுமான பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால், வேதத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அனுமானத்துக்கு விருத்தம் இல்லாத ஒரு அனுமானம் இருந்ததே ஆனால் அதை வச்சு நீ பகவானை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது வேதாந்தபரமாக ருச்சியாக சொல்கிறது ஒன்று, இந்த இந்த திவ்ய பிரபந்தத்தை இதில் வேதாந்தம் நியாயம் நம்ம இறங்கிட்டோம்னா அதில் இருக்கிற விஷயம் அதுக்கு அது அளவடா அளவிடற்கறியுது அவ்வளோ இருக்கும் அதில். அதனால் வேத பிரமாணத்துக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய அனுமான பிரமாணத்தினால பகவான் அறியலாம், வேதத்துக்கு விருத்தமாக இல்லாத அனுமானத்தினால எம்பெருமான் அறியலாமே. இது ஒன்று நடக்கிறது இதுக்கு யாருக்கால, ஒருத்த வந்து ஒரு ரசிகன் ஒருத்தர் இருக்கான், இதோ இந்த பட்டாம்பூச்சினுடைய ரக்கையில் இவ்வளோ அழகாக இந்த கோலத்தை போட்டவன் யார், இது எம்பெருமானுடைய விசித்திர கேள்வி என்ன இவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ரசிகன் இருப்பானேயானால், அந்த ரசிகனுக்கு ரசிக்கிறதயத்தினால இதுக்கு எம்பெருமான் காரணம் அவன் தெரிஞ்சுப்பானேயானால் அது வேத விருத்தம் இல்லையே அப்படி நினச்சி அவன் அனுபவிக்கலாமே அப்படிங்கிற ஒரு காரணம் உண்டு. இப்படி இந்த முதல் பாசுரத்துக்கு சொன்னதனுடைய சாரம்லாம் நான் சொல்லிட்டுருக்கேன், இது விலாவாரியாக சொன்னேன். இப்போ நான் இப்போ சொன்ன ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு வாரம் சொல்லிட்டு இருந்தேன்னா இப்போ மொத்தமாக சொன்னேன். இதை இப்போ அடுத்து பாசுரம் என்னென்னா, பெருமாள் சாட்சாத்காரம் ஆகிடுது, அவர் அன்பே தகழியா, அது வந்து ஒரு ஒரு ஜெகத் ஜெகத் வியாபகமான பிரம்மத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய விளக்கு, வையமே தகழி வார்கடலே நெய்ய வெய்ய கதிரவன் விளக்குன்னு. அடுத்து வந்தது என்னென்னா, அன்பே தகழி ஆர்வமே நெய், இதை காட்டில் அது பெருசாக, இந்த விளக்குக்கு புலப்படாத விஷயம் அந்த விளக்குக்கு புலப்பட்டுருத்துன்னா, அன்பே தகழி ஆர்வமே நெய் இன்புருகு சிந்தை இடுதிரி நண்புருகி ஞானச்சூடர் விளக்கேற்றினா நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு, அன்பு ஆர்வம் இன்பு சிந்தை இதெல்லாம் வந்து பக்தி சாஸ்திரங்களில் நாரத பக்தி சூத்திரம் படித்தா தெரியும். இதெல்லாம் பக்தனுடைய ஒரு ஒரு லெவல், ஒரு 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 கணு, ஒரு கரும்பு எடுத்துன்னா வச்சுக்கோங்க, பக்தன் கனிஞ்ச கரும்புன்னு வச்சுப்போம், அவனுடைய அந்த கரும்பினுடைய ஒரு ஒரு கணுவான் இதெல்லாம், அன்பு ஆர்வம் இன்பு இதெல்லாம் இருந்தால் நன்பு உருகும், நண்புன்னா ஆத்மா, நண்பு உருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினா அப்படி அவர் ஏற்றினோடனே இவர் பரபக்தி. பரபக்தினா என்னென்னா, இந்த உலகம் இவ்வளோ அழகாக இருக்கே இதுக்கு காரணம் யார், இவனை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அது முதலாழ்வாரில் முதல் ஆழ்வார் வெளிப்படுத்தினார். முதலாழ்வார்களில் பரபக்தி பரஜானம், பரஜானம்னா என்னென்னா அவனுடைய சந்தர்சனம், அவனை சேவிக்கிறது. பரமபக்தினா என்னென்னா விசலேஷ பிருத்துவம்னா, அவனை எங்கேயாவது பிரிஞ்சிட போகிறோமே அப்படிங்கிற அந்த அந்த இப்போ இப்போ தெரிஞ்சுட்டான் எம்பெருமான், இப்போ நம்மளை விட்டு மறைஞ்சு போயிட்டான்னா அவனை நம்ம இழந்துட்டோன்னா என்ன ஆறுது அப்படிங்கிற அந்த பீருத்துவம், அது தாங்காமல் அப்படியே நெய்ந்து போகிறது. இது பரமபக்தின்னா பரபக்தி பரஜானம் பரமபக்தி. இந்த மூணு ஆழ்வார்களுடைய இந்த மூணு பாசனமும் இந்த மூணு தத்துவத்தை காட்டுறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ முதல்ல ஆழ்வாரில் பொய்கை ஆழ்வார், அந்த பொய்கை ஆழ்வார் வந்து அடுத்து என்ன சொல்கிறாருனா, என்று கடல் கடைந்தது எவ்வளோ எனக்கு ஏன்னா இங்கே வந்து நிற்கிற எம்பெருமான் யாருன்னா உலகளந்த திருக்கோவலூர் ஆயன், உலகளந்த பெருமாள் தானே அங்கே இருக்கிற பெருமாள், அவர் தான் அவருக்கு சேவை சாதிச்சிருக்கா. இப்போ மூணு பேருக்கும் திருக்கண்டன் பொன்மேனி கண்டன் மூணாவது ஆழ்வாரும் பாடியாச்சு. இப்போ இந்த ஆழ்வார் அடுத்து என்ன பாடுறாருன்னா, இவருக்கு மயர்வர மதிநலம் அருளை பெற்ற ஆழ்வார்கள்னு சொல்கிறது. மயர்வர மதிநலம்னா என்னென்னா, இன்றைக்கி நான் ஒன்று சொல்லலாம், நான் ஒன்று தெரிஞ்சுட்டேன்னு, நாளைக்கு அது தப்பாகிடலாம், திருப்பி அது வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படி அன்றைக்கி அந்த சயின்டிஸ்ட்லாம் அன்றைக்கி அப்படி சொன்னால் இப்போ இருக்கிறவால இட் ஹஸ் பீன் டிஸ்ப்ரூவ்டு, அது கிடையாது இப்போ இப்போ இதுதான் அப்படின்னு சொல்கிறா. நாளைக்கு இன்னொருத்த வந்து சொல்லுவான், இல்லை இவா சொன்னது தப்பு, முன்னாடி சொன்னது தான் ரைட்டு அப்படின்னு சொல்லுது. இது வந்து சயின்ஸ், இது சயின்டிஃபிக்காக ஒன்றத்தை ப்ரூவ் பண்ணுறது டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது அதுதான் கிடையாது நம்ம சித்தாந்தத்தில், சொல்லியாச்சு அதுக்கு. அது வந்து அது அவ்வளோதான், அதுக்கு எது 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 கரெக்டோ எது ரைட்டோ, எவனால் எது சொல்லப்பட வேண்டுமோ அவனால் அது சொல்லப்பட்டது. அப்படி அது போல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் வேதம், வேதத்துக்கு அடுத்து தமிழ் வேதமான திவ்ய பிரபந்தம். அதனால் திவ்ய பிரபந்தத்தை அருளின ஆழ்வார்கள் மயர்வர மதிநலம் அருளை பெற்றவர்கள். மயர்வர மதிநலம் அருளன்னா நான் மயர்வன சந்தேகம், மதிநலம்னா ஞானம் பக்தி, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஞானம் உள்ளவர்கள் ஆழ்வார்கள். இதுதான் ஆழ்வாருடைய விஷயம். எவ்வளவோ தமிழ் பிரபந்தம் கம்பன் இருந்தார், அவரே ஒரு ஆழ்வாராக ஆக்கியிருக்கலாமே. இன்னொருத்தர் தமிழ் பிரபந்தம் என்ன பாடுறா, அவரும் ஒரு ஆழ்வாராக ஆக்கியிருக்கலாமே, அது முடியாதே. அப்படி கிடையாது. என்னென்னா மயர்வர மதிநலம் அருளை பெற்றவர்கள் எம்பெருமானாலும் மயர்வர மதிநலம் அருளை பெற்றவர்களாக இருக்கணும். அவர்களுக்கு வந்து ஒரு அருள்னால பாடுற கவிதா இது எல்லாமே, ஒரு அருள்னால பாடுறத ஒழிய அவா சொந்தமாக ஒரு தபஸ்னால அவள் பாடலை. ஆழ்வார்களுக்கு வந்து ஒரு பெரிய அவள் தபஸ்விகளாக இருந்தால் கூட அவள் தபஸ்விகளாக இருந்து தபஸ்னால பாடலை. எப்படி மந்திர திரஷ்டாக்களான ரிஷிகள் இருந்தாலோ அதை காட்டிலும் பரம உபகாரிகளான, அதை காட்டிலும் விலட்சண அதிகாரிகளான ஆழ்வார்கள், ரிஷிகளை காட்டிலும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் மதிநலம் அருளினான், அவர் மயர்வர ஆனார்கள், அது மயர்வர மதிநலம் அருள் பெற்ற ஆழ்வார்கள் அருளிச்செயலுங்கள்லேருந்து அருளிச்செயலுக்கு ஏற்றம் ஜாஸ்தி. அதுதான் இதில். அப்போ என்னென்னா இதை நீ சந்தேகப்பட வேண்டாம், அவர்கள் சந்தேக அப்பா இப்போ எப்படின்னா, ஒரு ஒரு ஆழ்வார் ஒரு ஒரு காலத்தில் இருந்தார், அந்த ஆழ்வார் அப்படி இருந்தார், இந்த ஆழ்வார் வேறு ஊரில் பிறந்தார், இவர் கடைசி ஆழ்வார், முதல் ஆழ்வார் அவர் ராஜாவாக இருந்தார், இவர் வேளாண் குளத்தை பிறந்தார், அவர் சத்திரியராக இருந்தார், இன்னொருத்தர் வந்து கள்ளர்குடியில் பிறந்தார், ஆனால் பேசிட்டே பேசலாம்னு ஒரு ஆழ்வார் சொன்ன அபிப்பிராயத்துக்கு விருத்தமான ஒரு அபிப்பிராயம் எந்த ஆழ்வாருடைய திருச்சுக்தியிலும் இருக்காது. வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு தேசத்தில் உதிச்சவர்கள் தானே ஆழ்வார்கள், விருத்தமாக இருக்காது. குருமுகம் அனதீத்திய பிராக வேதனா சேஷன்னா, இவர் சொல்கிற வேத வாக்கியங்கள் நம்ம பெரியாழ்வார் போய் பரத்துவ நிஷ்கர்ஷம் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற எல்லோரும் பார்க்குறான், சரி பார்த்தானே என்னென்னா, இவா இங்கே லோகத்தில் இருக்கிற லோகத்தில் நடையாடுற வேத வாக்கியங்கள்லாம் இருக்குது, இந்த லோகத்தில் நடையாடாத வேத வாக்கியங்கள்லாம் சொல்லி பரத்துவ நிஷ்கர்ஷம் பண்ணுறார், இந்த வேத வாக்கியெல்லாம் இங்கே கிடையாது அப்படின்னு நீ நினைக்கிறா, இது எந்த வேதம் எங்கேருந்து சொல்கிறாருன்னு நினைக்கிறா. ஆனால் தேவர்க கூட்டங்கள்லேருந்து தேவர்கள்லாம் இறங்கி வந்திருக்காளே, இது சொர்க்கத்தில் நடையாடுற வேதமாச்சே வேத பாக்கங்களாச்சே, இது எப்படி இந்த ஆழ்வார் சொல்கிறேன்னா வளம் ஆச்சரியப்பட்டாலாம். என்னென்னா மயர்வர மதிநலம் அருளை பெற்றவர்களாக இருப்பதனாலே அவர்கள் சொல்கிறா. ஏன்னா குருமுகமனதீத்திய ஒரு குருமுகத்தில் படித்து வர ஞானம் இல்லையா, குருமுகமனதீத்திய பிராக வேதானசரன் எடுத்தோடனே அது சொல்லப்பட்டது. அப்போ இந்த ஆழ்வார்களுடைய அந்த திவ்ய பிரபந்தமானது திவ்ய சூக்திகளானது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருந்து ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடு, அனுபவ பரிவாகம், அனுபவத்திலேருந்து அனுபவத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கும்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு எழுத்தும் இதுக்கு முக்கியத்துவம், எதையுமே தள்ள முடியாது. கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறு கலைன்னு சொல்லியாச்சு, கோதில் இல்லாததான் ஆழ்வார்களுடைய திவ்ய சீசுக்திகள், கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறு கலை அப்படிங்கிற அதான் கோது இல்லாதது. இப்படியே அள்ளினா சரி அது உள்ள இருக்கிறது நிர்மலமான ஜலம், இதெல்லாம் கோது புளி கோது தூக்கி போடுறோமே அந்த கோது இல்லை, அது மாதிரி கோது கிடையாது. நான் எல்லா உபன்யாசத்துலையும் எல்லாரும் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லுவேன், இப்போ நீ பண்ணிடாத. கோது இல்லை இப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார்கள்ல. இப்போ ரெண்டாவது ஆழ்வார் இப்போ என்று அந்த ஆழ்வார் அந்த முதல் ஆழ்வார் சொல்கிறார், என்று கடல் கடைந்தது எவ்வுலக நீரேற்றது ஒன்றும் அதனை உணரே நான். இப்போ அந்த விசதமாக இந்த எம்பெருமானுடைய சாட்சாத்காரங்கள் இவர் ஹிருதயத்தில் நடையாடவே விசதமான தெளிவாக தெரியறது, நடையாடவே இந்த அந்த பெருமாளை எதிர்க்க சாட்சாத்கரித்த பெருமாளை அவர் பாடுறார், என்று கடல் கடைந்தது எவ்வுலக நீரேற்றது ஒன்றும் அதனை உணரேன் நான், அன்றது அடைத்துடைத்து கண்படுத்த ஆழி இது நீ படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்த பார் இவருக்கு இந்த கடல் கடையிற சம்பவம் தெரியறதா இந்த ஆழ்வாருக்கு. அதான் மயர்வர மதுரலாம் வரலாறு பெற்றவர்கள் சொல்லிட்டோம் இல்லையா, இவர்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் பாகவதாதி புராணங்களில் இல்லாத பல விஷயங்களை ஆழ்வார்கள் பேசுவா. எப்படி பேசுகிறா, அதுக்கு என்ன பிரமாணம்? ஆமாம் ஏன், ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் உட்காந்து மெனக்கெட்டு படித்தவன் தான் அதுலேருந்து இருக்கிறத மாத்திரம் எடுத்து சொல்லணும். எவனுக்கு ராமாயணமும் மகாபாரதமும் கண்ணுதிர்க்க தெரியுமோ அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் கண்ணுதிர்க்க தெரிஞ்சதெல்லாம் பாடுவான். ராமாயண மகாபாரதம் எழுதினவாள் அவளுக்கு தெரிஞ்சதை தான் எழுதியிருக்கா. வால்மீகி திவ்யஜானதை திவ்ய சக்ஷோட பார்த்து தான் எழுதியிருக்கார், அதனால் அது ரைட்டாகவே இருக்கு. அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறார். அவர் இப்படி குனிஞ்சு எழுதும்போது சிலத்தை பார்க்காம விட்டுருப்பார், அதெல்லாம் இவன் கண்ணுக்கு தெரியுது இவன் பாடிட்டா. சுவாரஸ்யத்துக்கு சொன்னேன், அவர் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா, பல விஷயங்கள். சரி, இதுதான் முக்கியமானதுன்னு அப்படியே தொகுத்துண்டே வர்றார் 24,000 ஸ்லோகத்தில். அதில் விட்ட பல விஷயங்கள் உண்டு, அதில் விட்ட பல விஷயங்கள் ஆழ்வார்களுக்கு ரசிக்கிறர்களாக இருக்கிறதுனால இவர் விட்ட விஷயமா அவர் எழுதின விஷயமாங்கிறத அவர் பார்க்கல. பல விஷயங்கள் இவர் சொல்கிறதும் அவர் சொல்கிறதும் ஒன்றாவே இருக்குது. சில பல விஷயங்கள் இவர் எழுதாததை அவ சொல்கிறா, ஆழ்வார்கள் சொல்கிறா. என்ன ஆழ்வார்களுக்கு திருஷ்டி கோச்சரமான விஷயம், அவா கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ சொல்கிறா. அது மாதிரி இந்த ஆழ்வார்க்கு இது கண்ணுக்கு தெரியுது. இந்த ஆழ்வார்கள் பேசுகிறதெல்லாம் விசித்திரமாக இருக்கும். அதனால் என்ன அவாவ அனுபவ மொழியோ, என்று கடல் கடைந்தது எவ்வுலகம் நீரேற்றது ஒன்றும் அதனை உணரேன் நான். இப்போ தான் உலகத்தினால இன்னொரு நியாயம் என்னென்னா, இந்த உலகம் யாரோட சொத்துன்னு சொன்னோம். உலகத்தில் ஏதாவது சொத்தோ, சொத்து உடையவனுக்கு சொத்து பயன்படுறதுதான நியாயம். இந்த கட்டணம் எவன் கட்டினானோ அவனுக்கு உபயோகப்பட்டனும், அவன் என்ன நினைக்கிறானோ அந்த காரியம் இதில் நடக்கணும், அப்போ தான் அவனுக்கு நியாயம். அதனால் இந்த உலகத்துக்கு சரீரியாக பகவான் இருக்கிறதுனால, இந்த உலகம் பகவானுக்கு சொந்தமான சரீரமாக இருக்கிறதுனால, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்தை கொண்டு எம்பெருமான் கைங்கரியம் பண்ணணுங்கிறதுனால உலகத்தை வச்சு வழக்கேற்றினாங்கிறார். அது ஒரு அர்த்தம் அதில். இது நீ படைத்திடந்து உண்டு விழுந்தால் பார், அங்கே வையம்னு ஆரம்பித்தவர்கள் இந்த பாசுரத்தை, இந்த பாசுரத்தை பாருன்னு முடிக்கிறார். பாருனாலும் பாரு தானே உலகம் வையம். இப்போ இந்த எம்பெருமான் கைங்கரிய ரூபமாக ஆன இந்த உலகத்தை எம்பெருமான் இதில் என்னென்ன லீலைகள் பண்ணிருக்கான் அப்படின்னு காட்டுறார். என்று கடல் கடைந்தது, அதை நினச்சி ஆச்சரியப்படுறார். இதை வச்சு எம்பெருமானை தெரிஞ்சுக்கோங்கிற, என்று கடல் கடைந்தது எம்பெருமான் கடலை கடைந்தான். கடலை கடந்த விருத்தாந்தான் தெரியும். கடலை கடைந்து அமிர்தபானம், தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கறதுக்காக கடல் கடையப்பட்டது. வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி, நம்மளுக்கு தெரியும் வாசுகிங்கிற இதை போத்து திருப்பார் கடலை கடையிறா. இந்த கடல் இல்லை, திருப்பார் கடல் ஒரு கடலோட எக்ஸ்டென்ஷன் தான், பாக்கி கடல்னு கணக்கு. அதனால் கடல் கடல் கிடக்கும்னா இந்த கடல் அந்த கடல் எல்லா கடலும் ஒன்று தான். அது திருப்பார் கடலாக இருக்கலாம், தயிர் கடலாக இருக்கலாம், நெய் கடலாக இருக்கலாம், சுத்த ஜலத்தினாலான கடலாக இருக்கலாம், உப்பு கடலாக இருக்கலாம், எந்த கடலாக இருந்தாலும் ஒரே கடல்னு சொல்லிட்டு எல்லா கடலையும் குறிக்காது. அன்னைக்கு கடல் கடைஞ்சது தெரியுது இவருக்கு. கடல் தேவர்களும் அசுரர்கள்னா கடைஞ்சா, பகவான் கடைஞ்சதா, பெருமாள் கடைஞ்சதா, என்று கடல் கடைந்தது. என்னைக்கோ நீ கடலை கடைஞ்ச, ஆனால் எனக்கு இப்போ கண்ணெதிர்க்க தெரியுது. நீ கடலை கடையிறதும், அந்த கடல்லேருந்து சமுத்திரத்துலேருந்து அந்த அலைகள் வந்து அடிக்கிறதும், அந்த 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 அலையில் வந்து அந்த அந்த அலைகள் வந்து அந்த இழுக்க அந்த சமுத்திரத்தில் கடையும் பொழுது அந்த மலையினால் ஏற்பட்ட அதிர்வு, இந்த வாசுகியை பிடிச்சி இழுக்கிறதுனால ஏற்பட்ட அதிர்வு காரணமாக ஏற்படக்கூடிய அலைகள் வந்து கரையில் அடிக்கிறது தெரியுது. என்று கடல் கடைந்து தெரியுது. திருப்பார் கடலில் அந்த சமுத்திர அந்த 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 பார்க்கடலை வந்து எப்படி அடிக்கிறதுன்னு தெரியுறது. பாசுரமாக சொல்கிறாலும் இல்லையோ, ரூபகமாக சங்கீதமாக சொல்லிருக்கார் தியாகபிரம்மம். ஒரு அலை எப்படி அடிக்குமோ அது போல சொல்லுவார். அலை அடிக்கிறதுன்னு சொல்ல மாட்டார், அந்த அந்த வாக்கியத்தில் அதை உணர்த்துவார்.